நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நமது பண்பலையில் வாரம்தோறும் வியாழக்கிழமை வனமும் வாழ்விகளும் என்ற சிறப்பு நிகழ்ச்சியை நம்ம எல்லாருமே தொடர்ந்து மகிழ்ச்சியாக கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இன்று தூத்துக்குடி தூய மரியன்னை கல்லூரியின் தாவரவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஆ. அந்தோணி செல்வி அவர்கள் வன வளங்கள் பற்றி தாங்க இன்னைக்கு நம்ம கூட பேச போகிறாங்க. வாங்க நேயர்களே, இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம்.
புதுகை நேயர் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் அந்தோணி செல்வி, உதவி பேராசிரியர், தாவரவியல் துறை, தூய மரியன்னை கல்லூரி, தூத்துக்குடியில் பணியாற்றுகிறேன். இன்று நம் வானொலியில் பேசப்போகிற தலைப்பு நம் வாழ்க்கைக்கும் சுற்றுச்சூழலுக்கும் மிகவும் அவசியமான ஒரு தலைப்பு, வன வளங்கள் பற்றி பேசப்போகிறோம். இன்றைய காலகட்டத்தில் வன வளங்கள் என்பது என்ன, வனவளங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி வனங்களை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஃபாரஸ்ட் ரிசோர்சஸ், ஃபாரஸ்ட் வனங்கள் என்பது வெறும் மரங்களின் தொகுப்பு மட்டுமல்ல, அவை மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் உயிர் கொடுக்கும் ஒரு இயற்கையின் பொக்கிஷம். மரங்களை நம்பி வெறும் மனுஷங்க மட்டும் இல்லாமல் எல்லா பூமியில் வாழ்கிற எல்லா உயிரினங்களுக்கும் அது ஒரு பெரிய பொக்கிஷமாக இருக்குது. பூமியின் நுரையீரல் தான் நம்ம வனங்கள்னு சொல்கிறோம். ஏன்னா காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி உயிரினங்கள் அனைத்தும் உயிர் வாழ்வதற்கு தேவையான ஆக்சிஜனை வெளிப்படுத்துகிறது. நம்ம உடம்பில் எப்படி நுரையீரல் நமக்கு சுவாசத்தை கொடுக்குதோ அதே மாதிரி இந்த பூமிக்கு சுவாசம் கொடுக்கறது காடுகள் தான், காடுகள்னு சொல்லப்படுற வனங்கள் தான். ஸோ அந்த காடுகளையும் வனங்களையும் பற்றி நம்ம நிறைய வளங்கள் இருக்குது. அதை நம்ம இந்த தொகுப்பில் மட்டும் பார்த்தா அதை என்ன சொல்கிறது, ஒரு பெரிய கடல் மாதிரி தான். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிற எல்லா பொருட்களும், மரக்கட்டை, மூங்கில், தேன், காளான், மூலிகை தாவரங்கள் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. பழங்கள், காகித உற்பத்தியின் மூலம் அதோடய மூலப்பொருள் பேப்பர் ப்ரொடக்ஷன்லேயே காகித உற்பத்தியோட மூலதனமே மரங்கள் தான். குறிப்பாக பல மரங்கள் வந்து மருத்துவ மூலிகையோட இருக்குது வனங்களில். அது வந்து நம்ம நிறைய வனங்களில் கூட நிறைய மூலிகைகள் இருக்குது. நம்ம அறியப்படாத மூலிகைகள் தான் அதிகம். அதெல்லாம் நம்ம அறிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளே அதை அழிச்சிருவோம். அதனாலேயே அதை பாரம்பரியமாக வச்சுருக்காங்க. இப்போவும் சித்தாலையும் ஆயுர்வேதத்துலேயும் பயன்படுத்தப்படுற பல மூலிகைகள் வந்து வனவளங்கள்லேருந்து தான், வனங்கள்லேருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எடுக்கிறோம். அது சொல்கிறதுக்கு அவ்வளோ இருக்குது அந்த வனங்கள்லேருந்து நம்ம சொல்கிறதுக்கு. ஸோ சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுல ஒரு முக்கிய பங்கு வனங்கள் தான். அது வந்து நம்ம வந்து வனங்களை ஒரு தொகுப்பாக பார்க்காம அதனால் வரக்கூடிய பயன்களை பார்த்திங்கன்னா நிறையா. முக்கியமாக மண்ணரிப்பு, மண் தான் நம்ம எப்படி வனங்களை வந்து நுரையீரல்னு சொல்கிறோமோ அது மாதிரி நம்ம இந்த பூமியோட இரத்த ஓட்டமே ஆறுகளும் அந்த அதிலிருந்து வர அந்த மணலும் தான். ஸோ மண்ணரிப்பு அது தடுக்கிறது முக்கியமாக இந்த காடுகள் எல்லாம். மழை நீர் சேமிப்பதற்கு கூட இந்த வனங்கள் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. ஏன் அப்படின்னா, நிறைய மரங்கள் இருக்கிறதுனால நிலத்தடி நீரோட அளவு வந்து அதிகரிக்குது. ஸோ நம்ம காடுகளை அழிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நிலத்தடி நீரோட அளவும் கம்மியாக ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் தாண்டி நம்ம காலநிலையை சமநிலைப்படுத்துறதுக்கு இது ரொம்ப முக்கியம். ஏன்னா மழைப்பொழிவு நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான பங்கு இது தான். நம்மளோட கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய காலநிலையை ஒரு சமநிலையாக வச்சு பயன்படுத்துறதுல முக்கியமான பங்கு என்ன அப்படின்னா இந்த வனங்கள் இருக்குது. பல உயிரினங்களுக்கு வாழ்விடமாகவும் இந்த வனங்கள் உள்ளன. வெறும் நம்மளுடைய காலநிலையை சமப்படுத்துறதுக்காகவும் மண்ணரிப்பை தடுக்கிறதுக்காகவும் நிலத்தடி நீரை அதிகரிக்கிறதுக்காக மட்டும் இல்லாமல் இந்த பஞ்சபூதங்களை வந்து கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுறதே இந்த காடுகள் தான். ஏன்னா இந்த காடுகளை நம்ம அழிக்கிறனால மழைப்பொழிவு கம்மியாயிரும், அப்போ நீராதாரம் கம்மியாயிரும், அப்போ நிலத்தடி நீர் கம்மியாயிரும், மண்ணரிப்பு குறைஞ்சிரும், அப்போ நிலம் பாதிக்கப்படும். இப்படி இந்த பஞ்சபூதங்கள் ஒன்றை ஒன்றா தொடர்புடையது. இதில் எதை வந்து நம்ம தொட்டாலும் மிச்சம் இருக்கிற நாளுமே அஃபெக்ட் ஆயிரும். ஸோ அதனால் நம்ம வந்து காடுகளை அவ்வளோ சுலபமாக எடுத்துக்க முடியாது. இன்னொன்று, பல உயிரினங்கள் இந்த காடுகளை நம்பி தான் இருக்குது. ஒரு வனங்கள் வந்து உருவானாதான் நிறைய உயிரினங்கள் உருவாகும். அப்படி இருக்கும்போது நம்ம எளிதில் வனங்களை அழிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு லிவிங் சிஸ்டத்தையே, ஒரு உயிரின சங்கிலியவே நம்ம வந்து உடச்சி போடுற மாதிரி. ஏன் அப்படின்னா பெரும் நிலம் நீர் காற்றுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய உயிரினங்கள் வந்து இந்த மரங்களை நம்பி தான் இருக்குது. நமக்கு காடுகள் அப்படின்னாலே காட்டுக்குள்ளே என்ன இருக்கும், புலி, மான், கரடின்னு எல்லா வகையான உயிரினங்களும், லட்சக்கணக்கான பறவைகள் இருக்கும், ஆயிரக்கணக்கான பூச்சி இனங்கள் இருக்கும், அது கண்ணுக்கு தெரியாத நிறைய நுண்ணுயிர்கள் இருக்கும். இப்படி அது அந்த காடுகளை தொட்டோம் அப்படின்னா இவ்வளோ உயிரினங்களும் பாதிக்கப்படும். அதனால் காடுகளை அழிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதை பற்றிலாம் யோசிக்கணும் கண்டிப்பாக. ஆனால் இன்றைக்கி உள்ள காலத்தில் வந்து வனங்கள் வந்து ரொம்ப பெரிய, ஆக்சுவலாக ஃபாரஸ்ட்டு அந்த காடுகளே வந்து நிறைய சவால்களை சந்திச்சிட்ருக்கு. என்ன அப்படின்னா, ஒன்று மக்கள் தொகை பெருக்கம். நம்ம வந்து இப்போ கூட கொஞ்ச நாள் முன்னாடி இந்த யானை வந்து ஊருக்குள்ளே வருது அப்படின்லாம் சொல்லும்போது எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யானை இருக்கிற இடத்துல தான் நம்ம இருக்கிறோம், அது அதோடய இடத்துல தான் இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. இதெல்லாம் அது காரணம் வந்து மக்கள் தொகை பெருக்கம் தான். ஸோ மக்கள் தொகை வந்து அதிகரிச்சுட்டு அப்படின்னா நகரமயமாக்குதல் ஆகும், காடுகளெல்லாம் அழித்து காடுகள்லாம் நகரமாகும். ஸோ அவங்களுக்கு தேவையான தொழில்களை உருவாக்கணும், அப்போ அந்த காடுகள்லாம் தொழில்மயமாக்க தான் மாறும். ஸோ அப்போது அவங்களோட தேவைக்காகவும் அவங்களோட சர்வைவல்காகவும் என்ன சொல்கிறது, மரம் வெட்டுறதல், சட்டவிரோதமான மரத்தெல்லாம் வெட்டுறது, இதில் காட்டுத்தீ, இந்த மாதிரி பல காரணங்களால் வன பரப்பளவு வந்து குறைந்து கொண்டே இருக்கும். இதன் விளைவாக அப்படி நம்ம அந்த வன பரப்பளவு, அதாவது ஃபாரஸ்ட்டோட அளவு கம்மியாயிட்டே இருந்தது அப்படின்னா கிளைமேட் சேஞ்சில் டிஃபர் ஆகும். அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச் காலநிலை மாற்றத்தில் வித்தியாசம், வேறுபாடு வர ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் உலக வெப்பமயமாதல், அதுவும் இல்லாமல் நீர் பற்றாக்குறை, மண் வளம் குறைதல், நிறைய உயிரினங்கள் வந்து அழிஞ்சிரும், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் உருவாகும். சரியா, இந்த நிலையை நம்ம மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கணும். இனிமே உள்ள காலங்களில் நம்ம எப்படி நடந்துக்க போகிறோம், இனிமே உள்ள காலங்களில் காடுகளை நம்ம எப்படி பேணி பாதுகாக்க போகிறோம், காடுகளோட முக்கியத்துவம் என்ன, இது வரைக்கும் போனது போனாலும் இனிமையாவது நம்ம வீட்டில் இருந்து இதெல்லாம் ஆரம்பிக்கணும். ஒன்று நம்ம வந்து ஒரு மரம் நடுறதுனால பெரிய வித்தியாசத்தை உணர முடியாது அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. நிறைய பேர் நம்ம சுற்றுச்சூழலையும் என்விரான்மெண்ட்டையும் பாதுகாக்கணும் அப்படின்னு நினச்சே இந்த மாதிரி நிறைய மரம் நடுறது இதெல்லாம் பண்ணுறாங்க. நிறைய பேரோட பிறந்தநாள் அன்னைக்கு, நீங்கள் இந்த அரசியல் கட்சி தலைவரோட பிறந்தநாள் அன்னைக்கெலாம் நிறைய கொடுத்துருப்பாங்க, 1000 மரக்கன்றுகள் நட்டனர், 2000 மரக்கு, அந்த மாதிரிலாம் நிறைய உண்டு இல்லையா. நம்மளும் அதை நட்டுட்டு அப்படி வராமல் அதை கொஞ்சம் தூரம் பேணி பாதுகாத்து வளர்த்து நம்மளோட கடமையை நம்ம கொஞ்சம் கரெக்டாக செஞ்சோம் அப்படின்னா இதில் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நம்மளால் முடிஞ்ச, அதாவது மனிதனாக பிறந்த நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடமை இருக்குங்கிற மாதிரி இந்த வனங்களை பாதுகாக்கிறது கூட நம்ம கடமை தான். சரி, இதையெல்லாம் நம்மளால் பண்ண முடியலனா கூட அட்லீஸ்ட் என்ன பண்ணலாம், அதை வந்து இடைஞ்சல் பண்ணாமல் அழிக்காமல் இருந்தாலே ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும். ஸோ நல்லது பண்ணனாலும் கெட்டது பண்ணாமல் இருக்கணும் இல்லையா, அந்த மாதிரியும் சில விஷயங்கள் இருக்குது. அதனால் காடுகளை அழித்தல், ஒரு காடுகள் எல்லாத்தையும் நகரமயமாக்குறதுக்காண்டி ஃப்ளாட்டு போட்டு வைக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணாமல் கொஞ்சம் காடுகளுக்கு அதுக்குண்டான மதிப்பு கொடுத்து அதையும் நம்ம வாழ வச்சு, அதை வாழ வச்சா தான் முதல்ல நம்ம வாழ முடியும். ஸோ அதையும் கொஞ்சம் உணர்ந்துக்கிட்டு நம்ம வனவளங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா பாதுகாத்து வளர்க்கணும். எந்த மாதிரி மரங்களெல்லாம் நம்ம வந்து பாதுகாக்க முடியும் அப்படின்னா, நிறைய மரங்கள், தேக்கு மரங்கள், சந்தன மரங்கள், வேம்பு, மூங்கில், ஒவ்வொரு வருஷமும் ஒருத்தர் மரம் நட்டுறோம் அப்படின்னா வெறும் வேப்ப மரம் நட்டால் கூட பரவாயில்ல தான். ஸோ அப்படி ஏதாவது ஒரு மரம் என்ன பண்ணணும், நடணும் கண்டிப்பாக. ஸோ மரமல்லா வனவளங்குகள் அப்படின்னு சொல்லும்போது மரம் நட்டுறனால நமக்கு என்ன கிடச்சிரும், அது இல்லாமல் நமக்கு வந்து ஃபாரஸ்ட்லேருந்து வரக்கூடிய ரிசோர்ஸஸ் என்ன அப்படி, அதாவது அதுலேருந்து என்னென்ன பயன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, தேன், இன்னும் வந்து நல்ல தேனெல்லாம் மரத்தில் இருந்தானே வருது, மரத்தில் இருந்த பூக்கள்லேருந்து தான் வர ஆரம்பிக்கும், காளான்னு வளர்க்குறாங்க, மருத்துவ மூலிகைகள் வந்து எக்கச்சக்கமாக நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மூலிகைகள் இருக்குது, பிசின், நார் பொருட்கள்னு சொல்லிகிட்டே இருக்கலாம் மரத்தோட பயன்களை. அது இல்லாமல் நான் சொன்ன மாதிரி தான் அந்த வன விலங்குகளை வந்து, இந்தந்த விலங்குகள், நிறைய விலங்குகள் வந்து இப்போது காடு இல்லாமல் வீட்டுக்கு வந்துருச்சு. ஆக்சுவலாக அதை அப்படி சொல்லக்கூடாது, அதுங்களோட இடத்துல நம்ம இருக்கிறனால அது எப்போ வர இடத்துல யார் வீடு கட்டி வச்சுருக்கா அப்படின்னு சொல்லி வந்துடுது. யானையாக இருக்கட்டும், புலியாக இருக்கட்டும், சிங்கங்களா, இந்த மாதிரி வனவிலங்குகள்லாம் நிறைய இந்த காடுகள் மூலமாக பாதுகாக்கப்படுது. இதெல்லாம் தாண்டி சுற்றுச்சூழல் வளங்கள், இன்றைக்கி மனுஷனுக்கு வந்து வராத நோயெல்லாம் என்னென்ன நோயெல்லாமோ வருது, காரணங்கள் கேட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறாங்க, நிறைய சொல்கிறாங்க இல்லையா. நம்மளுடைய ஹேபிட், அதாவது லிவிங் ஹேபிட், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய வாழ்வாதாரங்கள் இதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ சுத்தமான காற்று, நீர் பாதுகாப்பு, மண்ணரிப்பு, காலநிலை ஒழுங்குபடுத்துறாங்கன்னு, நம்மளை சுற்றி இருக்கிற இவ்வளோ விஷயங்களும் சரியானால் தான் நம்மளோட வாழ்க்கை தரமும் நம்மளுடைய வாழும் முறையுமே கரெக்டாக வரும். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த வன வளங்குகளில் நிறைய முக்கியத்துவம் இருக்குது. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான், ஆக்சிஜன் வழங்குது, மழைப்பொழிவை ஒழுங்குபடுத்துது, மண்ணரிப்பை தடுக்குது, நிலத்தடி நீரை பாதுகாக்குது, சுற்றுச்சூழலை சுகாதாரமாக வச்சுருக்கிறது, உலக வெப்பமயமாதலை குறைக்கிறதுன்னு எக்கச்சக்கமான பயன்கள் இருக்குது. ஸோ மனிதர்களுக்கு வேலைவாய்ப்பு வருமானத்தையும் கொடுக்கறதும் கூட இந்த காடுகள் தான் இல்லையா. நம்ம வந்து காட்டில் போய் முன்னாடி வேலையெல்லாம் செஞ்சு அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளோ பயன்களும் இவ்வளோ ஆதாரங்களும் உள்ள இந்த வனங்களை நம்ம வந்து எப்படி பாதுகாக்கலாம்? இனிமேயாவது மரம் நடுறது, இப்போ நம்ம சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கேக் வாங்கி ஒரு ஒரு வருஷமாக பர்த்டே கொண்டாடுற மாதிரி ஒரு மரக்கன்று வாங்கி இந்த மரக்கன்று நடு அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறோம். ஒரு ஒரு குழந்தைக்கும் ஒரு ஒரு பெரியவங்களுக்கும் பிறந்தநாள் வரும்போது நம்ம பரிசாக அதை கொடுக்கலாம். அதை நட்டு வச்சுட்டு அப்படியே வந்துடக்கூடாது, அது கொஞ்சம் வளர்கிற அளவு நம்ம பாதுகாத்துக்கணும். கொஞ்சம் வளர்ந்துட்டு அப்புறம் அதுவே ஓடி வந்துடும், நல்லா வளர்ந்துடும். ஸோ வளர்ந்துடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அட்லீஸ்ட் வீட்டுக்குள்ளே நட்டிங்கன்னா உங்களுக்கு அதை முதல்ல சுற்றுச்சூழல் அதெல்லாம் விட உங்களுக்கே முதல்ல அது ஒரு பயனாக இருக்கும். வீட்டில் ஒரு மரம் இருக்கும், உங்களுக்கு தேவையானது அந்த மரத்துலேருந்து எடுத்துக்கலாம். ஏதாச்சும் ஒரு கனித்தர மரம், ஏதோ உங்களுக்கு பயனுள்ள மரமாக இருக்கணும் கண்டிப்பாக. அந்த மாதிரி மரங்களை நட்டு நீங்கள் பயன்பெறலாம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு திட்டங்கள், அதாவது வன வளங்குகளை பாதுகாக்கிறத பற்றி பேசுகிறது, ஏதாவது கான்ஃபரன்ஸ், கலையரங்கம், அந்த மாதிரி ஏதோ ஒன் டூ சம்திங் அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று பண்ணி என்ன பண்ணணும், இந்த வளங்களையும் வனங்களையும் நம்ம பாதுகாக்கணும். ஸோ நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை வன வளங்கள் குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்கிய முனைவர் ஆ. அந்தோணி செல்வி அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்களையும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு எப்போ வேண்டுமானாலும் அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள பல்வேறு விதமான தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.